طيب الحرمين حبيب العمرين تاج المدينه محمد مصطفى صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தபா தாபியின்கள் கயாமனால் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனித ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு தஆலா எவைகளை எல்லாம் அடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அவைகள் எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டு தடுத்துள்ளானோ அவைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். எனது அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த ஜும்மாவினுடைய கடமையை முதலாவது ஒவ்வொரு கிழமையும் ஜும்மா கேட்கக்கூடிய நாங்கள் வழங்க வேண்டும். பொதுவாக ஒரு நாளைக்கு ஐந்து கடமைக்கு, ஐந்து கடமை, அதுல ஜும்மாவும் ஒரு கடமை. நாங்கள் லொஹர் தொழுகைக்கு பகரமாக ஜும்மா தொழுகிறோம். எங்களுக்கு தெரியும் லொஹர் தொழுக நாலு ரகாத், ஆனால் ஜும்மா தொழுகணும் ரெண்டு ரகாத். உலமாக்கள் எழுதுறாங்க கொத்துபாவினுடைய நேரம் அந்த ரெண்டு ரகாத்துக்கு பகரமா உள்ள நேரம், எனவே தான் இந்த நேரத்தில் நாங்கள் பேசுவது கூடாது. இரண்டாவது விஷயம், ஜும்மா கடமை தான், ஆனால் லொஹரை போல ஒரு கடமை இல்லை, அதை விட மிக முக்கியமான ஒரு கடமை. கிதாபுகள் எழுதுறாங்க உலமாக்கள் அவுகதுல் ஃபராயில், பருவுகளிலே அதி முக்கியத்துவம் செலுத்தப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு கடமை தான் ஜும்மாவுடைய கடமை. இரண்டாவது விஷயம், என்ன மன்னித்துக் கொள்ளுங்க, பொதுவாக இந்த ஜும்மாவினுடைய இந்த ஹுத்துபாவை நபி அவர்கள் அன்று மஸ்ஜிது நபவியிலே நிகழ்த்தினார்கள். சுபஹான் அல்லாஹ், சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. எவ்வளவு கடுமையான சூடான நேரம் சகோதரர்கள் இந்த நேரம், அப்ப ஏசி இருக்கல்ல, நாங்க யோசிக்க கூடாது அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஹீட் தீண்டிக்காது, அப்படி இல்லை, இதே ஹீட் அப்ப இருந்துச்சு. இப்ப சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டத்தோட ஒரு அழகான முறையில நபியினுடைய ஹுத்பா கேட்டாங்க. ஒவ்வொரு ஹுத்பாவிலும் எத்தனை விஷயங்களை எடுத்து அமல் செஞ்சாங்க கண்ணியமானவர்களே. எந்த அளவுக்குன்னா ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜும்மாவுல ஏன் குளிப்பு சுன்னத்தாக்கப்பட்ட காரணம் என்னன்னா, சஹாபாக்கள் கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க, மூட்டை தூக்கி அப்படி கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க, வந்தா வியர்வையோட வந்து உட்காருவாங்க, கடுமையான சூடான நேரம், அந்த சூடு அடிக்கும் கடுமையாக. எனவே சஹாபாக்கள்கிட்ட வேர்வை இன்னும் வழியாகி வாசம் வீச ஆரம்பிச்சு. எனவே தான் அல்லாஹு தஆலா நபியின் மூலமாக ஜும்மாவினுடைய நாள்ல நீங்க குளிப்பத சுண்ணத்தாக்கப்பட்டீங்க. எனவே கண்ணியமானவர்கள், எனவே ஒவ்வொரு ஜும்மாவினுடைய ஹுத்பாவிலேயும் என்ன மன்னித்துக் கொள்ளுங்க தவறாக பேசிப்பட்டால், இன்றைக்கு சமூகம் பழகிக்குது, ஆனா இந்த கிழமை நல்ல டாபிக்ல பண்ணினாரப்பா. கண்ணியமானவர்கள், அதை விட ஒவ்வொரு மனிதனும் விளங்கணும் நான் படிக்க வேண்டிய பாடம் என்ன, இது பேசக்கூடிய நான் விளங்கணும், இந்த ஹுத்பாவிலிருந்து நான் என்ன எந்த விஷயத்தை அமல் செய்ய போறேன், நீங்க ஒவ்வொருத்தரும் வழங்கணும், இந்த ஹுத்பா பேசப்படுவது எனக்கு தான் என்று சொல்லி ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் ஒரு விடயத்தை அமல் செய்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு மனிதன் நாலு விடயங்கள் அமல் செய்யக்கூடியவனா மாறிவிடுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, அந்த வகையில் இந்த உலகத்தில் எங்களை படைக்கப்பட்டது ரெண்டு நோக்கம், வெறுமனே ரெண்டு நோக்கம். முதலாவது நோக்கம், அல்லாஹ் சில விடயங்களை ஏவி இருக்கிறான், அவைகளை செய்ய வேண்டும். இரண்டாவது நோக்கம், அல்லாஹ் சில விடயங்களை தடை செய்திருக்கிறான், அவைகளிலிருந்து தவிர்ந்து வாழ வேண்டும். இடையில சில தேவைகள், ஒரு மனிதனுடைய நிக்காஹ், ஒரு 25-26 வயசு அடைஞ்சா அவனுக்கு ஒரு நிக்காஹ் வந்து தேவை, இந்த ஒரு ஆகமாக்கப்பட்ட கூடிய ஒரு விஷயம், அது நோக்கம் கிடையாது. வியாபாரம் ஒரு தேவை, வீடு வாசல் ஒரு தேவை, குழந்தை ஒரு தேவை, நோக்கம் ரெண்டு. முதலாவது நோக்கம், அல்லாஹ் தஆலா எவைகள் ஏவி இருக்கிறானோ அவைகளை செய்துதான் ஆக வேண்டும். மனதில் நல்லா எழுதி கொள்ளுங்க, நானும் எழுதி கொள்ள வேண்டும், நீங்களும் எழுதி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எவைகளை ஏவி இருக்கிறானோ அவைகளை செய்துதான் ஆக வேண்டும். ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியாது, இஸ்லாத்துல நான் எல்லாமே செய்யறேன் ஆனா எனக்கு சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியாது ஒரு முஸ்லீமுக்கு, நான் இஸ்லாத்துல எல்லாமே செய்யறேன் ஆனா ஜக்காத் கொடுக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தால ஜக்காத் கொடுக்கணுமா? ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியாது, நான் எல்லாமே செய்யறேன் ஜக்காத்தும் கொடுக்கிறேன் ஆனா நான் ஹஜ் செய்ய மாட்டேன், சொல்ல முடியுமா? இல்ல. அல்லாஹ் எவைகள் ஏவி இருக்கிறானோ அவைகளை செய்துதான் ஆக வேண்டும். இரண்டாவது விடயம், அல்லாஹ் சில விடயங்களை தடுத்துள்ளான், யாருக்கும் சொல்ல முடியாது, எனக்கு தினா செய்யாமல் இருக்க முடியாது, நான் சொல்லுவேன் ஜக்காத் கொடுப்பேன் ஹஜ் செய்வேன் ஆனா தினாவும் செய்வேன், சொல்ல முடியாது. அவன் வினாவிலிருந்து தவிர்ந்துதான் ஆக வேண்டும். இதுதான் இஸ்லாம். எனக்கு சாராயம் குடிக்காமல் இருக்க முடியாது. இல்லை, நீங்கள் குடிக்காமல் தான் இருக்க வேண்டும். அப்படி மீறி குடிச்சால் உங்களுக்கு ஆகிராவிலே தண்டனை காட்டிக்கொண்டேன். எனவே எந்த ஒரு முஸ்லீமும் வழங்கக்கூடாது. இஸ்லாமிய ரிலிஜன் என்றா மார்க்கம் என்றா ஒரு கஷ்டமே அப்பா, ஒரு ஜொலி இல்லையே யோசிக்கிறாங்க. சிலங்க கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எவைகளை ஏவி இருக்கிறானோ அவைகளில உலகத்திலும் எங்களுக்கு பல ஹைராட் கிடைக்குது. அல்லாஹ் சொல்றான், அஞ்சு நேரம் தொழுங்க என்று சொல்றான். ஒரு மனிதன் உண்மையான முறையில் தொழுதால் அல்லாஹ் தஆலா அவனுடைய உடம்பை அல்லாஹ் பாதுகாப்பான் பல நோய்களிலிருந்து. அவனுடைய வீடை அல்லாஹ் பாதுகாப்பான், பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மனைவியோடு அல்லாஹ் சந்தோஷமாக அல்லாஹ் வாழ வைப்பான். அவன் செய்யக்கூடிய வியாபாரத்தை அல்லாஹ் பரக்க செய்வான். ஒரு மனிதன் நோன்பு பிடித்தால் அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் அவனுடைய உடம்புல பல நோய்களை வைத்தும் அல்லாஹ் பாதுகாப்பான். அவனுடைய நோன்பு அவனுடைய மனைவியோடு அல்லாஹ் சந்தோஷமாக அல்லாஹ் வாழ வைப்பான். கண்ணியமானவர்களே, அவனுடைய நோன்பு அவனுடைய குழந்தைகள் அவனுக்கு ஒளிப்படக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்குவான். அதே போன்று யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் இந்த கண்ட்ரியில இந்த சிறிலங்கால பாவம் செய்தால் பலர்கள் கண்டுகொள்வாங்களே என்று அமெரிக்காவுக்கு போய் பாவம் செய்யறார். அமெரிக்காவுக்கு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கால போய் இவன் ஜினா செய்கிறான். உதாரணத்துக்கு கண்ணியமானவர்களே, அவன் எப்ப ஜினா செய்ய ஆரம்பிக்கிறானோ அவனுடைய மனைவியின் உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா பல கிலோமீட்டருக்கு இங்கே இருக்கக்கூடிய மனைவியின் உள்ளத்தில் அல்லாஹ் குரோதத்தை அல்லாஹ் போடுவான். மனைவியோட அல்லாஹ் சந்தோஷமாக வாழ வைக்க மாட்டான். குடும்பம் பிரியும். கண்ணியமானவர்களே, உடம்பு அழகான முறையில் இருந்திருக்கும், எந்த நோயும் இருந்திருக்கான் உடம்பிலே. அல்லாஹ் தஆலா பல நோய்கள் உடம்பில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். இவன் செய்திருக்கிறான் அமெரிக்காவிலே பாவம். அல்லாஹ் பல சோதனைகள் அல்லாஹ் கொடுப்பார். இவன் பல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் மார்ட்ட போய் செக் பண்ணி பார்ப்பான். எனக்கு தலவருத்தம் ஆகிக்கு செக் பண்ணுவான். டாக்டர் மார் சொல்லுவார்கள், உனக்கு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் அலைய வைப்பான். உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதி அல்லாஹ் எடுத்து விடுவான். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது பொடியில் இருக்கக்கூடிய நிம்மதி அல்லாஹ் எடுத்து விடுவான். அதே போன்று அழகான ஒரு வாகனத்தை அவன் பாவித்துக் கொண்டிருப்பான், அந்த வாகனத்திலே பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வீட்டில மனைவியோட அழகான மனைவி, யாரும் சொல்லுவார்கள் நீ மனைவியோட உன சந்தோஷமாக வாழலாம், அழகான மனைவி, தீனுடைய மனைவி, ஆனா அல்லாஹ் சந்தோஷமாக வாழ வைக்க மாட்டான். இவன் செய்த அந்த ஜினாவினுடைய தாக்கம் இந்த வீட்டிலே வேலை செய்யும். அதே போன்று ஒரு மனிதன் சாராயம் குடிப்பதாக இருந்தால் அவனுடைய உடம்புல முதலாவது அவனுடைய பொடியில் அல்லாஹ் பல சோதனைகள் எல்லாம் ஏற்படுத்துவான், பல நோய்களை கொண்டு வந்து அல்லாஹ் சேர்ப்பான். இரண்டாவது மனைவியில இவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அல்லாஹ் கனெக்ஷன், அந்த முஹப்பத் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். கண்ணியமானவர்களே, எனவே எந்த ஒரு முஸ்லீமும் விளங்கக்கூடாது, எனக்கு இஸ்லாம் கஷ்டம் என்று விளங்கவான. இஸ்லாம் மனைவிகளை தடுத்தீக்கிறோம். கண்ணியமானவர்களே, தடை செய்யப்பட்ட விடயங்களை நாங்கள் எப்போது இந்த உலகத்தில் செய்வோமோ எங்களுக்கு தான் அது அழிவு. எனவே தான் இஸ்லாம் சொல்லுது, நீங்க ஜினாவுக்கு நெருங்க வானம், சாராயம் குடிக்க வானம், சூனியம் செய்ய வானம். நான் உங்களுக்கு முன்னால ரெண்டு பாவங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த பாவம் என்ற தலைப்பு ஒரு ஹுதுபாவில் பேசி முடிக்க முடியாது. ரெண்டு பாவம், அந்த ரெண்டு பாவத்தை இஸ்லாமிய சமுதாயம் இன்று வரைக்கும் பாவமாக திங்க் பண்ணியதே கிடையாது, நினைத்ததே கிடையாது. இதுக்கு பின்னால நினைப்பாங்களோ தெரியாது. ரெண்டு பாவம், நீங்க நினைப்பீங்க அந்த பாவம் ஜினாவாக இருக்கலாமோ, அல்லது சூனியமாக இருக்கலாமோ, அல்லது மத்த மக்களுக்கு அநியாயம் செய்வதாக இருக்கலாமோன்னு யோசிப்பீங்க. ஆனா அப்படி இல்லை. அது என்ன பாவம் தெரியுமா? ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேலால தொழுகையே விடக்கூடிய பாவம், லேசான பாவம் இல்லை. உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதன் எப்போது இந்த உலகத்துல தொழுகையை விடுகிறானோ அவன் பெரும் பாவி என்ற லிஸ்ட் அவன் வந்து விடுகிறான். உங்களோட வீட்டுல சில மக்கள் இருப்பாங்க, சாராயம் குடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க சில வீடுகள்ல. ஆனால் வீட்டுல பெரும் பாவி இருக்குது. என்ன பெரும் பாவி என்றா தொழுகையை விடக்கூடிய பெரும் பாவி இருக்கிறான். இவனின் மூலமாக பல முசீபத்துகள் அந்த வீட்டுல வந்து சேர்ந்துடும். கண்ணியமானவர்களை என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, இத பாருங்க, எங்கட குழந்தைகள் தொழுகை இல்லை என்றா எங்கட வீட்டுல ஒரு பெரும் பாவி இருக்கிறான். உதாரணத்துக்கு பெரும் பாவம் என்பது ஒரு வீடாக பார்த்தால் இன்றைக்கு பலர்கள் ஜினா செய்து அந்த பெரும் பாவம் வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க, சாராயம் குடிச்சு போக மாட்டாங்க, ஆனா தொழுகையை விட்டு அந்த பெரும் பாவம் வீட்டுக்குள்ள போறாங்க. உலமாக்கள் எந்த அளவு தூரத்தை பாத்திக்கிறாங்க என்றா கண்ணியமானவர்களே, நமது முஸ்லிம்களாகி நாங்க விளங்கல்ல, தொழுகையை விடக்கூடிய பாவத்தை குஃபரின் பக்கம் இட்டு சென்றுடும் என்ற அளவு புலமாக்கல் பார்த்திருக்கிறார்கள். காஃபிராக விடுவான் என்ற அளவுக்கு பார்த்த பாவம் தொழுகி விடக்கூடிய பாவம், பெரும் பாவம். இனிமானவர்களே, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், யா உமர், அதான் சொல்லப்படுது. ஹஜரத் உமர் சொன்ன வார்த்தை என்னென்றா, நான் சொன்னார்கள், ஆம் ஆம், நான் தொழுகைக்கு சமூகம் அளிக்கத்தான் போகிறேன். வைத்த பிடிச்சு கொண்டு சொன்னார்கள், குடல் எல்லாம் வெளியில வந்துச்சு. வைத்த பிடிச்சு கொண்டு சொன்னார்கள், தொழுகை விடக்கூடியவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொன்னார்கள். லேசில்ல சகோதரிகள், இஸ்லாம் இதை விளங்குங்க. எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாம் சொல்லுது, ஜினா செய்தால், கல்யாணம் முடிச்சு ஜினா செய்தால் அவரை அவரை கொலை செய்யுங்கிறது தான் உண்மையான தோபா. ஒரு மனிதர் ஜினா செய்கிறார், அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டார், அல்லாஹ் ஆலம், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இல்லை விட. ஆனால் அவர் உலகத்தில் கல்லடிச்சு கொலை செய்யப்பட்டால் அவருடைய தோபா கபூல், அவர் சொர்க்கவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் கல்யாணம் முடிக்க முன்னால ஜினா செய்தால் 100 கசேடி அடிக்கும்படி சொல்லுது. உதாரணத்துக்கு, இன்னைக்கு உதாரணம் சொன்னா தான் சமூகத்துக்கு விளங்குது. உதாரணத்துக்கு, ஒரு மனிதருக்கு 40 வயசு, 40 வயசாகியும் கல்யாணம் முடிக்கல, ஜினாவில் ஈடுபட்டார். இஸ்லாத்தில சட்டம் என்ன, கல்யாணம் முடிக்கலையே இவரை கொலை செய்ய முடியாது, 100 கசேரி அடிக்கணும். யாருக்கும் சொல்ல முடியாது இவர் 25 வயசுல கல்யாணம் முடிச்சுக்கோணுமே. இல்ல சகோதரிகளே, 40 வயசாகி கல்யாணம் முடிக்காவிட்டால் ஜினா செய்தால் அவருக்கு 100 கசேடிதான். ஆனால் ஒரு மனிதனுக்கு எப்போது, ஒரு குழந்தைக்கு எப்போது 15 வயசு ஆகிவிடுகிறதோ, ஷாஃபி மதியமினுடைய கருத்து, அவன் பெரிய மனிதனாக எப்போது ஆகிவிடுகிறானோ, அவன் தொழுகையை விட்டால் என்றால் அவனுக்கு 3 நாள் அவகாசம் கொடுக்கணும். 15 வயசு அடைஞ்சான், 3 நாள் அவகாசம் கொடுத்து அவன் மறுபடியும் தொழாவிட்டால் அவனை கொலை செய்யப்படணும் என்பது தான் ஷாஃபி மதியபினுடைய கருத்து. எதனால சகோதரர்களே, தொழுகையை விட்டு என்பதனால அவனை கொலை செய்யப்படணும், 3 நாள் டைம் கொடுத்து அவன் மீளாவிட்டான். ஆனால் ஷாஃபி மதியப்படி அவன் ஷாஃபியராகி விட மாட்டான். அதேமாரி அப்பால் அஹமது குன ஹம்பல், ஹம்பலி மதியபினுடைய நிலைப்பாடு என்னென்னா, ஒரு மனிதன் தொழுகையை விட்டால் அவன் காஃபிராகி விடுகிறான், அவன் நன்முஸ்லிமாக மாறிவிடுகிறான். கண்ணியமானவர்களே, விளங்குங்க, என்ன மன்னிங்க, உனக்கு குழந்தைகளை தொழுகையாளிகளை ஆக்குங்க. இது ஒரு முஸ்லீமுக்கு அடையாளம், தொழுகை. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பலர்களுக்கு தொழுகை இல்லை. சவுதியில வாழ்ந்தாங்க, முழு சவுதிக்கும் முஃப்தியாக வாழ்ந்தாங்க ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லா அலி அவர்கள். அவருடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக்குவானா? எந்த அளவுக்கு தக்குவாதாரி என்றா, மிகப்பெரிய தக்குவாதாரி. ரெண்டு கண்ணும் தெரியாதவர், குருடர், ஆனால் சவுதியினுடைய முஃப்தியாக இருந்தார். முழு சவுதிக்கும் ஒரு முஃப்தி தான் இருப்பாரு. தற்போது ஆளு ஷேக் இருக்கிறார். அன்றைய காலத்தில் சுமார் 10-20 வருஷத்துக்கு முன்னால ஷேக் பின் பாஸ் இருந்தார். ரெண்டு கண்ணும் சரியாதவர். ஆனால் ஷேக் பின் பாஸ் ஃபத்வா எப்போது வெளியாகுமா சவுதியில, அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எல்லா உலமாக்களும் கைகட்டி நிற்பாங்க ஷேக் பின் பாஸ் ஃபத்வாவுக்கு. அல்லாஹ் அந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுத்தானே, ஒரு தக்கியாக இருந்தாங்க அவருக்கு. அவர் அவருடைய வாழ்க்கையில தஹஜ்ஜுத் இருந்துச்சு, தக்வா இருந்துச்சு. அல்லாஹ் அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான். ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்கிறார், ஷேக் பின் பாஸ் அவர்களே, நீங்க சவுதியினுடைய கிராண்ட் முஃப்தியாக இருக்கிறீங்க, எனது மகனுக்கு 22 வயசு, 22 எனது மகன் வயசு, மகன் மௌத்தாகிட்டாரு. நான் நினைக்கல இவன் அவ்வளவு அவசரமாக மௌத்தா விடுகிறான் என்று நான் நினைக்கல. எனவே எனது இந்த மகன் பள்ளிய கண்டதும் இல்லை, லைஃப்ல சொல்ல போனதே இல்லை. எனவே நான் இந்த மகனுக்காக வேண்டி 1 கோடி ரியால் செலவழிக்க தயார், அல்லது அதை விட கூடியா செலவழிக்கணுமா, 2 கோடி ரியால் தயார், 3 கோடியா, 4 கோடி, 5 கோடியா, எத்தனை கோடி ரியாலையும் செலவழிக்க தயார். எனக்கு ஒரு ஃபத்வா தாங்க, மகனை நான் நரகவாதியா ஆக்க முடியாது. ஷேக் பின் பாஸ் அமைதியாக இருந்து போட்டு சொன்னாங்க, சகோதரரே, எனது ஃபத்வா என்னென்றா, உங்களோட தொழுகில்லாத மகனை இஸ்லாமிய மையவாடி அடக்கம் செய்ய முடியாது என்றார். ஹம்பலி மதுகபை அடிப்படையாக வைத்து சொன்னார்கள், ஷாஃபி மதுகபை அல்ல, ஹம்பலி மதுகபை அடிப்படையாக வைத்து சொன்னார்கள், உங்களுடைய இந்த மகனை, பள்ளிய காணாத மகனை இஸ்லாமிய மையவாடியில் அடக்கம் செய்ய முடியாது என்ற ஃபத்வாவை ஷேக் பின் பாஸ் அன்று சவுதியில் ஒரு மனிதருக்கு கொடுத்தார். தொழுகை என்பது லேசில்ல கண்ணியமானவர்களே. எனவே நாங்களும் நானும் நீங்களும் விளங்கணும். சில உலமாக்கல்ல கருத்து என்னென்றா, யாருக்கு தொழுகை இல்லையோ தொழுகை இல்லாதவருக்கு உங்களோட குழந்தைகளை உங்களோட பெண்மணிகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டாம் என்று அளவு குலமாக்கள் தொழுகையினுடைய விடயத்தை பேசியிருக்கிறார்கள். இதை வழங்குங்க கண்ணியமானவர்களே. உலமாக்கள் இருக்கிறார்கள் இந்த மஜ்லிஸ்ல, போய் கேட்டு பாருங்க. தொழுகையினுடைய பாடத்தில் உலமாக்கள் கிதாபு சலாத்துல் ஹௌஃப் என்று சொல்லி ஒரு பாடத்தை பேசுவார்கள், பயத்தினுடைய தொழுகை என்ற ஒரு பாடத்தை பேசுவார்கள். அது என்னென்னா, யுத்த காலத்தில் தொழலாமா, தொழுகை விடலாமா என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய யுத்தம் இருக்குதே, இது வெறுமனே கோல யுத்தம் தான் நடக்குது. ஒரு தரப்பு ஒரு இடத்துல இருக்கும், மற்ற தரப்புல விமானத்துல வந்து கொமிஸ் போர்டுக்கு வைத்துருவாங்க. ஆனா அன்றைய காலத்தில் நடந்த யுத்தம் அப்படி இல்லை, வீர யுத்தம் நடந்துச்சு. காபிர்கள் அந்த தரப்புல இருப்பாங்க, முஸ்லிம்கள் எந்த தரப்புல இருப்பாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் யுத்தம் நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு மனிதர் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார், அசருக்கு அசருடைய தொழுகைக்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அதான் சொல்லப்படுது. இவருக்கு தொழுகையை விட முடியுமா என்று கேட்டால் இவருக்கு தொழுகையை விட முடியாது. யுத்த களத்தை இவர் வாளால வெட்டி கொண்டு இருக்கிறார், இந்த கட்டத்தில் கூட தொழுகையை விட முடியாது. கண்ணியமானவர்களே, உலமாக்கிட்ட போய் படிங்க. அவ எப்படி தொழணும்? உலமாக்களுடைய முடிவு என்னென்றா, ஹதீசனுடைய வெளிச்சத்தினுடைய முடிவு என்னென்றா, அவரை தொழுதுதான் ஆக வேண்டும். எப்படி எப்படி சுஜூ செய்வார்? அவருக்கு நினைச்ச மாதிரி அவர் சைக்கிள் செய்வார். சுஜூது போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏழாவது கடைசி தரப்பு கடைசி அந்தஸ்து அவருடைய கண்ணாலாவது அசருடைய தொழுகையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு புத்தி இருக்கும் வரைக்கும் அவனுக்கு தொழுகையை விட முடியாது. கண்ணியமானவர்கள் இதை வழங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு நிக்காஹ் ஃபங்க்ஷன் நடந்தா அந்த வரக்கூடிய அந்த ஹஸ்பண்டுக்கும் தொழுகை இல்லை, வரக்கூடிய அவருடைய வைஃபுக்கும் தொழுகை இல்லை. லைஃப் ஆரம்பிக்கிறார்கள் இஷாவினுடைய தொழுகை கலா. எப்படி சகோதரிகளை குடும்பத்துல பரக்கத் வரப்போகுது? அதை விடுங்க, இவங்கட ஹஸ்பண்ட வைஃப் அவன குடும்பம் அவனுடைய ரிலேஷன் யாருக்கும் தொழுகை இல்லை. எல்லா தொழுகையும் கலா. இவட்ட குடும்பத்துல யாருக்கும் தொழுகை இல்லை. ஒரு பிரயாணம் போனா தொழுகை இல்லை. இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கு பிரயாணம் போனா உங்களுக்கு ஜிம்மு செய்ய ஆகமிக்குது. இஷாவினுடைய தொழுகை மகரிபுக்கு முற்படித்து தொழுங்க, அல்லது மகரிப இஷாவுக்கு பிற்படித்து தொழுங்க, அந்த அவகாசம் இருக்குது. நாலு ரகாத்த ரெண்டு ரகாத்த ஆக்குங்க, ஆனால் அவங்களுக்கு தொழுகையை விட முடியாது. கண்ணியமானவர்களே, இதை வழங்கணும். இன்னைக்கு பல வாலிபர்கள் கேட்கிறார்கள், பல தந்தைமார்கள் சொல்கிறார்கள், ஹசரத் எனது மகன் ஸ்கூல் போட பழகிவிட்டான், என்ன செய்வது என்று கேட்கிறார். இன்னும் சிலவங்க கேட்கிறாங்க, ஹசரத் எனது மகன் விபச்சாரியாக ஆகிட்டான். கேட்கிறார்கள் கண்ணியமானவர்களே, ஓபனா வந்து கேட்கிறார்கள். இன்னும் சிலர் கேட்கிறார்கள், ஹசரத் எனது மகன் ஒரு அந்நிய பெண்ணோட தொடர்பு ஆகிட்டார். யாருக்கும் கவலை இல்ல, மகன் சுபை இல்லாம தூங்குற கவலை இல்ல. என்ன மனுஷ கொள்ளுங்க செல்றதுக்கு, அந்த கவலை யாருக்கும் இல்ல. மகனுக்கு அஞ்சு நாளா தொழுகை இல்ல, அந்த கவலை இல்ல. கண்ணியமானவர்கள், இந்த கவலை எடுங்க. இன்னைக்கு பல தாய்மார்கள் கேட்கிறார்கள், ஹசரத் எனது மகனை நான் சுபை எழுப்பாற்று, மூணு தடவை நாலு தடவை எழுப்பா எழும்புற மாதிரி இல்ல, இதுக்கும் அங்களை எப்படியப்பா எழுப்பாற்றுறது? நான் அந்த மக்கள்கிட்ட கேட்கிறேன், அந்த குழந்தைக்கு ஸ்கூல் டைம் ஆகும் போது உங்களுக்கு ஆவேசம் ஒன்று வருது தானே, எப்படியாவது நீங்க எழுப்பாட்டுதானே, அப்பயும் சொல்லுங்களே, மூணு தடவை எழுப்பாட்டி பார்த்தேன் எழும்புற மாதிரி இல்லைன்னு சொல்லி. அப்ப அந்த தாய்க்கு ஒரு ஆவேசம் வருது, தாய் எழுப்பாட்டுறான், எழும்பாவிட்டால் தண்ணி கூட ஊத்துறான். மகன் எழும்பி கேட்கிறார், உமா என்ன யாராவது மௌத்தா தமிழில், இல்ல மௌத்து இல்ல, நீங்க ஸ்கூல் போகணும், ஸ்கூல் டைம் ஆகிட்டது. அந்த ஆவேசம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வர வேண்டும். கண்ணியமானவர்களே, மகன் எட்டு மணிக்கு கடை போகணும்டா, இவருக்கு ஃபஜ்ருக்கு எழுப்பாட்டு ஒரு ஸ்டைல், ஆனால் ஏழு மணிக்கு எழுப்பாட்டு இன்னொரு ஸ்டைல், அது எப்படியாவது எழுப்பாட்டுறாரு. கண்ணியமானவர்கள், இதே ஸ்டைல் வர வேண்டும் ஃபஜ்ருக்கு எழுப்பாட்டுறதுக்கு. தொழுகை இல்லாவிட்டால் இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. கண்ணியமானவர்களே, ஷேக் பின் பாஸ் கொடுத்த ஃபத்வா என்ன, அவர் இஸ்லாமிய மையவாடியில் அடக்கம் செய்ய முடியாது என்ற ஃபத்வா கொடுத்தார், கம்பளி மதுகை அடிப்படையாக வைத்து. எனவே இதை விளங்குங்க. இன்னைக்கு பல மக்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வந்த சோதனை என்றா, நேரமும் போய்கொண்டிருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா முதலாவது யோசிக்கிற என்ன தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரர் சூனியம் பண்ணிட்டாலும் தெரியாது. அதுக்கும் நாட்டுல பலர்கள் இருக்கிறார்கள். நான் இந்த ஓதி பார்க்கிறார்கள் எல்லாரும் பொய்யர்கள் என்று சொல்லல, பலர்கள் பொய்யர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த மிம்பரில் தைரியமா சொல்கிறேன், பலர்கள் பொய்யர்களாகத்தான் இருக்கிறார்கள். சிலர்கள் நல்ல முறையில் ஓதி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அது விதிவிலக்கு. என்னென்னா ஏதாவது ஒரு சோதனை வந்துட்டா அவருக்கு யோசனை யாராவது சூனியம் பண்ணிட்டாலும் தெரியாது, இல்லாட்டி யோசிக்கிற யார்டையாவது கண் பட்டுட்டோ தெரியாதுன்னு சொல்லி. முதலாவது யோசிங்க, என்றால் என்ன பாவம் நடந்தது, மனைவிட்டால் என்ன பாவம் நடந்ததுன்னு செக் பண்ணி பாருங்க, குழந்தைகள்டால் என்ன பாவம் நடந்ததுன்னு செக் பண்ணி பாருங்க. எப்போது உங்களுக்கு வீட்டுல பாவம் நடக்குமோ பல முசீபத்துகள் வந்து சேரும் அந்த வீட்டுல, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மகன் செலவேல அந்த பாவத்தை மொபைல் போனின் மூலமா சம்பாதிக்கலாம்,
அந்த மொபைல் போன் மூலமா சம்பாதிக்கிறார் மகன் வீட்டுல பாவத்தை, அதனுடைய அசராத் ஓடக்கூடிய டிரீவில் அடிக்கலாம், அதனுடைய முசீபத் நீங்க வேலை செய்யக்கூடிய கடையில் அடிக்கலாம். கண்ணியமானவர்களே, நீங்க பஸ்ஸோட நிம்மதியா இருந்து இப்ப எங்க சந்தோஷமா, உங்களுக்கும் பஸ்ஸுக்கும் கிராஷ் ஆகும். அல்லாஹ் அந்த கிராஷ் ஏற்படுத்துவான் பாவத்தின் மூலமா. முதலாவது பாவத்தை சிந்திக்கணும். அந்த பாவத்தில் மிகப்பெரிய பாவம் தான் ஒரு மனிதன் தொழுகையை விடுவது. கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தில் நானும் நீங்களும் கரிசனையாக இருந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளியில் அதான் சொல்லப்பட்டு யாரெல்லாம் பள்ளிக்கு வராமல் இருக்கிறார்களோ அவங்களோட வீடுகளை நெருப்பு வைத்தெரிப்பதற்கு எனது மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள். பள்ளியில் அதான் சொல்லப்பட்டு யாரெல்லாம் பள்ளிக்கு வராமல் இருக்கிறார்களோ அவங்களுடைய வீடுகளை நெருப்பு வைத்தெரிப்பதற்கு எனது மனம் நாடுகிறது என்று சொல்லி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பாவத்தை கண்ணியமானவர்கள் எங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் நாங்கள் தொழுகையாளிகளை ஆக்க வேண்டும். எனவே தான் எங்களுடைய பெரியார்கள் கூட கூறுகிறார்கள், ஆறு நொம்பர்ல முதலாவது முதலாவது களிமா, இரண்டாவது தொழுகை. தொழுகையின் பக்கம் மக்கள் அழைங்க. ஒரு மனிதனுக்கு தொழுகை சீரானால் அவனுடைய முழு லைஃபுமே சீராகிவிடும். இது முதலாவது பாவம். சமூகத்துக்கு வழங்காத மிகப்பெரிய பாவம் தொழுகை விடுவது. இரண்டாவது பாவம் இருக்குது கண்ணியமான சகோதரிகளே, கடன் என்று சொல்லப்படக்கூடிய பாவம். அதை பற்றி சொல்வதற்கு டைமும் போய்விட்டது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த பாவங்களிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நன்மை செய்தது லேசு கண்ணியமானவர்களே, பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வது தான் கஷ்டம். எனவே பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. யாழ் ரஹ்மான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யாழ் ரஹ்மான் பாவங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் தராதையா அல்லா. அது உலக முஸ்லீம்களை பாதுகாத்திரியா அல்லா. முஸ்லீம்கள் உயிர்கள் உடைமைகளை பாதுகாத்திரியா அல்லா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் நலவுக்காக கேட்டார்களோ எங்களுக்கும் பங்கு தந்திரியா அல்லா. இவைகளை விட்டு பாதுகாத்திரியார்கள் எங்களையும் பாதுகாத்திரியா அல்லா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபிகல் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Wassalam.
Things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah. لا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله